கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய வனாந்திர பயணம், மான்சீக இஸ்ரேலருடைய வனாந்திர பயணத்தில் நிழலாக இருப்பதை நாம் கடந்த நாட்களாக பார்த்து வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். மான்சீக இஸ்ரேலருடைய அந்த வனாந்திர பயணத்துல கடைசியாக நாம் அவங்கள சீனாய் மலையில வைத்து நாம பார்த்தோம். சோ கடந்த இரண்டு முறை அல்லது மூன்று முறை நாம் இங்க வந்தபோது நாம் மான்சீக இஸ்ரேலர அவங்களுடைய பயணத்துல அந்த சீனாய் மலை அடிவாரத்துக்கு கீழே அவர்களுடைய அனுபவங்கள் எப்படி எல்லாம் இருந்தது என்பதை நாம தியானிச்சு வந்துட்டு இருக்கிறோம். அதாவது சீனாய் மலைக்கு அவர்கள் வந்தது, தேவன் அவங்களுக்கு அங்க நியாய பிரமாணம் மோசை மூலம் கொடுத்து அந்த பிரமாணத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பட்சத்துல அவங்களை சொந்த ஜனமாக ஆசீர்வதித்து நடத்துவார் என்று அவங்களோடு உடன்படிக்கை பண்ணினது. மீண்டும் அந்த பிரமாணங்களை வாங்கிட்டு வரும்படிக்கு மோசே மலைக்கு ஏறி போய் 40 நாட்கள் இரவும் பகலும் இருந்தது. அப்படி மோசே மலை மீது தேவனோடு சஞ்சரித்துட்டு இருக்கும் போது மலை அடிவாரத்துல நம்ம பாளையத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை மோசே வருவதற்கு தாமதமான உடனே தேவனை விட்டு விலகிற ஒரு முடிவை அவர்கள் எடுத்து ஒரு பொன் கண்ணுக்குட்டி செய்து அந்த அதற்கு வழிகளை ஏறெடுத்து அவர்களை புசித்து குடிச்சு நடனமாடினது நம்ம அங்க பார்த்தோம். இதனுடைய இந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு திருஷ்டாந்தமா நடந்திருக்கும் பொழுது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு இந்த மாம்சீக இஸ்ரேலருடைய அனுபவங்கள் இருந்து என்ன படிப்பினைகள் என்பது நம்ம பார்த்தோம். போன முறை நாம் வந்திருந்த போது தேவன் இந்த வேலைகள் எல்லாம் மலை அடிவாரத்தில் நடந்து கொண்டு இருக்கும் போது மலை மீது மோசை கேட்ட அவர் சொன்ன விஷயங்களை பார்த்தோம். தேவன் ஜனங்கள் செய்யற பாவங்கள் எல்லாம் அறிந்தவராக இருந்து அதை மோசை தெரிவித்தார். ஜனங்கள் மேல கோபப்பட்டார். அவங்களை அழித்துட்டு மோசை பெரிய ஜாதியாக்குவதற்கு முன் வந்தார். ஆனா தேவனுடைய அந்த கோபம் எழும்பின போது மோசை ஜனங்களுக்காக தேவனிடத்துல எந்த அளவுக்கு பரிந்து பேசினார், ஜனங்களுடைய பலவீனங்கள் மனக்கடினம் மீறுதல்களின் மீல் எல்லாம் எல்லாவற்றின் மத்தியிலும் மோசே ஒரு இரக்கம் அன்பு உள்ளவராக இருந்து ஜனங்களுக்காக தேவன் கிட்ட பரிந்து பேசி ஜனங்கள் மேல தேவனுடைய கோபம் மூடாது இருக்கும் படிக்கு அவர் அங்க பரிந்து பேசி கேட்டுக்கொண்டது நிமித்தம் தேவனுடைய கோபம் அங்க தணிஞ்சு. ஆனா மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து அவர் வந்து ஜனங்கள் மீது கோபப்பட்டு அந்த பொன் கன்றுக்குட்டிய நொறுக்கினது, அப்புறம் அந்த தவறுகள் செய்வதற்கு ஏதுவாயிருந்த அந்த கலகக்காரர்களை லேவியரை கொண்டு அங்கு அழிச்சது. சோ இதுல எல்லாம் நமக்கு ரொம்ப அருமையான உபதேசங்கள் அங்க இருந்தது நாம அங்க பார்த்தோம். ரொம்ப முக்கியமா அந்த ஜனங்களுக்காக தேவன் இடத்துல பருந்து பேசுகிற அந்த முக்கியமான இடத்துல ஜனங்களை அந்த அழிவுல இருந்து காத்த ஒரு ரட்சகர் போல மோசே அங்க இருக்கிறார். அருமையான நிழல் மோசே இந்த சுவிசேஷத்துல சபைக்கும் 1000 ஆண்டு அரசாட்சியில உலகத்தின் ஜனங்களுக்கும் தேவன் இடத்துல இரக்கம் பெற்று தருகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ரொம்ப விசேஷம் என்னன்னா கர்த்தர் இயேசு 1000 ஆண்டு அரசாட்சியில அந்த மாபெரும் வேலையை செய்யும் போது அவரோட உடன் வேலையாட்களா மகிமையில சபை இருப்பாங்க. அந்த சபையாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு கண்டிப்பா கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை சுதம் தெரிவிக்கணும்னா தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் இடையில அந்த வேலை செய்வதற்கு என்று சில விசேஷித்த குணலட்சணங்கள் நமக்கு வேணும். அது மோசே கிட்ட இருந்தது நம்ம அங்க பார்த்தோம். ஜனங்களுடைய பலவீனங்கள் குறைவுகள் அது கூட அவர் அங்க ஜனமாக இருந்து அவைகளுக்கெல்லாம் பரிச்சயமாகி அதோடு அவர் பழகி அதுக்கு இரக்கம் தன் இருதயத்துல உருவாக்கி கொண்டு ஜனங்கள் மேல அன்பு அவரு வளர்த்து கொண்டு அப்படி இருந்ததுனால தேவன் கிட்ட ஜனங்களுக்காக அங்க மன்றாட முடிந்தது என்று பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு நாம் தேவன் இடத்துல அன்பு உள்ளவங்களா, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கிட்ட அன்புல அன்பு உள்ளவங்களாம், உலகத்தின் ஜனங்கள் கிட்ட அன்பு உள்ளவங்களாம், வாய்ப்பிருந்தால் நம்மை விரோதிக்கிறவர்கள் மேல கூட அன்புள்ளவர்களாக நம்ம அந்த அன்புல நம்ம வளரணும். அந்த ஒரு தெய்வீக குண லட்சணத்துல மெருகேற்றப்படணும், முதிர்ச்சி அடையணும். அது நமக்குள்ள அந்த ஒரு அன்பு உருவாகி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த மனுக்குலத்துக்கான அந்த வேலையில நாம் இணையக்கூடிய பாத்திரங்களாக இருப்போம். சோ இதுதான் அந்த பகுதியில நாம கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு உபதேசம். சரி, அப்புறம் மோசே ஜனங்களை அழிச்சதுக்கு பின்பும் கூட நாம பார்த்தோம், மறுபடியும் அவர் சீனாய் மலை மேல ஏறிட்டு அங்க ஜனங்களுக்காக தேவன் கிட்ட அங்க அவர் வேண்டார். வசனவாசிகம் 32:32. எப்படி அவர் கேட்டெடுக்கிறாருன்னா, தேவனே ஜனங்களுடைய பாவங்களை நீங்க மன்னிக்க முடியும்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நீங்க மன்னிங்க. அப்படி முடியாட்டி என் பேரை என்ன பண்ணிட்டுங்க, ஜீவ புஸ்தகத்துல இருந்து பாருங்க. இங்க கூட மோசே கர்த்தர் இயேசுவுக்கு அருமையான நிழலாக அங்க இருக்கிறார். சோ ஜனங்களுடைய பாவத்தை தேவன் என்ன பண்ணணும்னு வேண்டிக் கொள்கிறார், மன்னிக்கணும். மன்னிக்க முடியாட்டி என்ன என்ன பண்ணுங்க, ஜீவ புஸ்தகத்துல என் பேரை அப்படின்னா என்ன சொல்றாரு மோசே, என் ஜீவனை நீங்க என்ன பண்ணிடுங்க. எதுக்காக, ஜனங்களை மன்னிப்பதுக்காக. என்ன பியூட்டி பாருங்க. சோ கர்த்தர் இயேசு அதுதான் சொல்லிட்டார், மனுக்குலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அதற்கு என் ஜீவன் போகணுமா, நான் என்ன பண்றேன், என் ஜீவனை நான் அங்க சிலுவையில ஊற்றுகிறேன். சோ கர்த்தர் இயேசு செய்த விஷயம் அங்க மோசேயினுடைய நிழல்ல அங்க இருக்கு. ஆனா இதுக்காக தேவன் சொல்லிட்ட மறு உத்தரவு வசனம் வாசிங்க, 34 ஆமாம். சோ மோசே ஜனங்களுக்காக அங்க போய் மன்றாடும் போது தேவன் சொல்றார், சரி இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார் என்று இங்க மோசேக்கு அவர் மறு உத்தரவு சொல்லி அவர் அனுப்புறது நாம் இங்க பாக்குறோம். சோ இதுக்கு இதை தொடர்ந்து நடந்த ஒரு சின்ன சம்பவம், அதனுடைய ஆவிக்குரிய விளக்கம், அதோடு இன்னொரு சின்ன சம்பவம், இந்த ரெண்டு சின்ன சம்பவங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறுகின நேரத்தில் முடிஞ்சிடலாம். சரி, சோ இங்க தேவன் மோசேட்ட சொல்றார், தேவன் கிட்ட மோசே கேக்குறார், தேவனே ஜனங்களை நீங்க தயவு செய்து மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிட்டேன், இல்லாட்டி என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடும். இந்த தேவன் பார்க்க, சரி மோசே நான் மன்னிக்கிறேன், என்ன பண்ணுங்க, நான் காண்பிச்ச இடத்துக்கு ஜனங்களை என்ன பண்ணிட்டு வாங்க, கொண்டு வழி நடத்திட்டு போங்க. அப்படி நீங்க ஜனங்களை வழி நடத்திட்டு போகும் பொழுது என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. சோ தேவன் சொல்றாரு, சரி நீங்க ஜனங்களை நான் காண்பிச்ச இடத்துக்கு வழி நடத்திட்டு போங்க, அப்படி நீங்க வழி நடத்திட்டு போகும் போது என் தூதனானவர் உங்களுக்கு முன் செல்வார் என்று அங்க சொல்றார். என்ன சொல்றாரு, நான் இன்டைரக்டா நான் வரமாட்டேன், இனி என்ன பண்ண மாட்டேன், நான் உங்களை வழி நடத்த மாட்டேன், என் தூதன் உங்களை வழி நடத்துவார். சோ இது அடுத்த அதிகாரத்துல சில வசனங்கள்ல தெளிவா இருக்கு. வசன வாசனை 33 முதல் வசனம், விவரமாக அங்க சொல்றார், சரி நீங்க நான் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்கு ஜனங்களை வழி நடத்திட்டு நீங்க போங்க, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி உங்களுக்கு காரியங்களை எல்லாம் நான் செய்வேன். இங்கேயும் அந்த தூதன் பத்தி கர்த்தரே தேவன் வந்துட்டாங்க தெளிவா சொல்றாங்க, நான் ஒரு தூதன் உங்களுக்கு முன்பாக அனுப்பி நான் அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் நான் புரத்தி விடுகிறேன் சொல்லிட்டு இப்ப பாருங்க அங்க வசனம் சொல்றாரு, பாருங்க இப்ப சொல்றாரு பாருங்க, ஆனாலும் நான் வழியில நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத படிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், என் தூதனை நான் உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன், என் தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன், அவர் போய் உங்களுக்கு காரியங்களை செய்வார் சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி சொல்றாரு பாருங்க, நான் வந்து உங்களுக்கு கூட வரமாட்டேன், ஏன்னா நீங்க எப்படிப்பட்ட ஜனங்களே, வணங்கா கழுத்துல ஜனங்கள், மறுபடியும் நீங்க ஏதாவது செய்வீங்க, மறுபடியும் எனக்கு கோவம் வந்து நான் என்ன பண்ணிடுவேன், உங்களை நான் அழிச்சிட்டு, அதனால என் தூதனையே நான் உங்களுக்கு முன்பாக அனுப்புறேன். பின்னாடி வசனம் வாசிங்க, பாருங்க மறுபடியும் சொல்றாரு பாருங்க, நான் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்துல உங்க நடுவுல எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். அந்த சீனாய் மலை சம்பவத்துக்கு பின்பு அங்கிருந்து ஜனங்களை வழி நடத்தும் போது தேவன் இந்த விஷயம் தான் மோசே கிட்ட அங்க சொன்னது அங்க பாக்குறோம். சோ நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்ப்பா, உங்கள் மத்தியில நான் வந்தேன்னா எனக்கு கோபம் வந்து நான் ஒரு நிமிஷத்துல உங்களை என்ன பண்ணிடுவேன், நான் அழிச்சிடுவேன். சரியானாலும் உங்கள் பாவங்கள் மன்னிச்சு உங்களை நான் வழி நடத்துறேன், பட் வழி நடத்துறதுக்கு என்னுடைய தூதனை உங்களுக்கு முன்பாக நான் அனுப்புவேன், அவர் உங்களுக்கு எல்லாமே அங்க செய்வார். சோ இப்படி சொல்லிட்டு பாருங்க, ஒரு இது சொல்லிட்டு எந்த லெவலுக்கு இதைய நிறைவேற்றுறார் தேவன் அப்படின்னா, நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், உங்கள் மத்தியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு அங்க காண்பிக்கிறார்னா, ஏழாம் வசனத்துல பாருங்க, போதும் அவ்வளவுதான். ஒரு சின்ன பகுதி இது நாம இங்க அங்க பார்க்கணும். நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் உங்கள் மத்தியில் இருக்க மாட்டேன், தூதனான் அவரை அனுப்புறேன், அவர் உங்களை வழி நடத்துவார். இது சொல்ல உடனே அதை மோசே எப்படி நிறைவேற்றார்னா, தேவனே வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி அவர்கள் மத்தியில நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில இருந்து மோசே தன் கூடாரத்தை வெளியே கொண்டு போய் அங்க போடுறார். போட்டுட்டு அந்த கூடாரத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறாரு, ஆசரிப்பு கூடாரம் என்று அங்க பேர் வச்சிடுறார். சோ ஜனங்களே இங்க வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். ஆக்சுவலா இது சந்திப்பின் கூடாரம் என்று கூட அங்க சொல்லலாம். தெரியல உங்களுக்கு பிரதர் ஆசரிப்பு கூடாரம் ஸ்டைல இந்த பாயிண்ட் எடுத்திருக்கிறாரா இல்லையான்னு. சோ அப்போ ஏன்னா உண்மையான ஆசரிப்பு கூடாரம் இன்னும் என்ன பண்ணல, எடுப்பித்து கட்டப்படல, அதுக்கான கட்டளைகள் மோசே இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கிறான், வேலைகள் இனிமேல் தான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஜனங்கள் தேவனை சந்திப்பதற்காக இருந்துட்டு அந்த கூடாரம் மோசையினுடைய கூடாரம், அத மோசே பால் அந்த பாளையத்துல இருந்துட்டு பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் என்ன பண்ணிடுறார், அங்க அதையே போட்டுடுறார். அப்ப ஜனங்கள் கர்த்தரை சந்திக்கணும்னா என்ன, அந்த பக்கம் அந்த கூடாரம் பக்கம் வரைக்கும் போகும். அந்த வசனத்துல பாக்குறோம், ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அது எப்படின்னா, மோசை கூடாரம் போகும்போது இவங்க இங்க எல்லாம் இருப்பாங்க, மோசை அங்கிருந்து வரும்போது அவங்க தொழுது கொள்வாங்க, இந்த வேலை நடக்கும். சோ இப்போ இதனுடைய இது நிழல். சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளலாம், இந்த நிழல் எதை வந்துட்டாங்க காண்பிக்குது. சோ வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இஸ்ரேல தேவன் அப்படி சொல்றார், நான் அவங்கள் மத்தியில இருக்க மாட்டேன் அப்படியும் சொல்லிடுறார். அதனால என்னை சந்திக்கிற அந்த சந்திப்பின் கூடாரமே அவர்கள் மத்தியிலிருந்து அவங்களுக்கு புறம்பாக போகட்டும் சொல்லிட்டு அந்த கூடாரத்தை பாளையத்துக்கு வெளியே அங்க போட்டுடுறாரு. சோ அங்கதான் தேவன் ஜனங்களை சந்திக்கிறார் என்று நாம அங்க பாக்குறோம். சோ இது என்னுடைய நிழல் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், நமக்கு ஆசரிப்பு கூடாரம் அதனுடைய நிஜம் நல்லா தெரியும் சபை இல்லைங்களா, ஏன்னா ஆசரிப்பு கூடாரம் என்பது வந்து தேவன் வாசம் செய்கிற இடம். ஆனா உண்மையிலே இந்த சுவிசேஷத்துல தேவன் வாசம் செய்கிற கூடாரம், தேவன் வாசம் செய்கிற இடம், தேவன் வாசம் செய்கிற ஆலயம் யார் தான் பார்க்கிறோம், சபை. சோ இப்ப இந்த சுவிசேஷத்துல இதை இந்த விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணும் போது எது கடையாளமா இருக்குன்னா, பாருங்க இந்த சுவிசேஷத்துல இந்த வனங்கா கடுத்துள்ள சந்ததி, அதாவது இந்த உலக மனுக்குலம் பாவத்துக்குள்ள இருக்கிற இந்த மனுக்குலத்துக்கு மத்தியில இருந்து தேவன் என்ன பண்றாருன்னா தம்முடைய சபையை வெளியே அழைக்கிறார், வெளியே அழைச்சு அங்க வச்சிருக்கிறார். சோ நீங்க உலகத்திலிருந்து என்ன பண்ணுங்க, பிரிஞ்சு வந்துடுங்க, உலகத்திலிருந்து நீங்க தன்னிச்சு வந்துடுங்க, நீங்கள் என்னுடைய ஜனம், அவர்களோ வணங்கா கழுத்துள்ள விக்கிரக வழிபாட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்கள். சோ இப்ப சபை நம்ம பார்க்கும் போது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். சோ எக்லீஷியா நம்ம சொல்லும் பொழுதே அர்த்தம் புரியுது இல்லைங்களா, பிரித்து எடுக்கப்பட்டவங்க இங்க இருந்தே உலகத்துல இருந்து தேவனுக்காக. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது சந்திப்பின் கூடாரம் பாளையத்திலிருந்து பாளையத்துக்கு வெளியே கொண்டு போனதனுடைய நிஜம் என்னன்னா உலகத்தில இருந்து இப்ப சபை பிரித்தெடுக்கப்பட்டு தேவன் வாசம் செய்யக்கூடிய இடமா அவர்கள் அங்க இருக்கிறது அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுதான் விஷயம். நெக்ஸ்ட் நாம வேற என்ன நாம அங்க பார்க்கணும் பாருங்க, இப்படி அந்த சந்திப்பின் கூடாரம் வெளியே கொண்டு வந்து வச்சிட்டாலும் அது சபைக்கு இப்போ சுவிசேஷத்துல ஒரு நிழலாகவும் இருக்குது. ஆனா பாருங்க உண்மையான ஆசரிப்பு கூடாரம் எடுப்பித்து கட்டின உடனே அதை தேவன் எங்கதான் கொண்டு வந்து வச்சாங்க, பாளையத்துக்கு புறம்பா பாளையத்துக்கு மத்தியிலையா? பாளையத்துக்கு மத்தியில அங்க கொண்டு வந்து வச்சாங்க. சோ இப்ப பாளையத்துக்கு வெளியே இருந்துட்ட இந்த கூடாரத்துக்கும் பின்பு பூர்ணமாக எடுப்பித்து கட்டப்பட்டு பாளையத்துக்கு மத்தியில கொண்டு வந்து வச்ச அந்த கூடாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? என ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுதே அதுக்குதான் நிழல், சபைக்கு நிழல். சோ இங்க ஒரு அந்த முதல்ல அந்த கூடாரம் எங்க இருக்குது? வெளியே இருக்குது. அப்புறம் அந்த கூடாரம் எங்க இருக்குது? ஆமா மத்தியில இருக்குது. சோ இது என்ன, அது வெளியே உள்ள அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சோ இப்போ சபை எப்படி இருக்கிறாங்க? மாம்சத்துல, ஆனால் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. எங்க இருக்காங்க? உலகத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. சோ பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் போடப்பட்ட அந்த கூடாரம் மாம்சத்துல ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில சபை இந்த பூமியில இருக்கிற நிலையை அருமையாக காண்பிக்குது. அதே சமயம் எடுப்பித்து கட்டப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரம் பாளையத்துக்கு நடுவு கொண்டு வந்து வச்சது எதுக்கு அடையாளமா இருக்குனா, சபை தங்களுடைய ஓட்டம் முடிஞ்சு மகிமை அடைஞ்ச நிலையை வந்துட்டு அங்க அருமையாக அங்க காண்பிக்குது. சோ இது ஒரு சின்ன நிழல், இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு நிழல். சோ இத அங்க நடக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ தேவன் ஜனங்கள் கூட நான் வரமாட்டேன், அதனால கூடாரத்தை பாளையத்துக்கு வெளியே நீங்க அங்க போடுங்க என்று சொல்லுவது, அது பாருங்க அது சபை இப்போ பூமியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதுக்கு அடையாளம். மீண்டும் அந்த கூடாரம் நடுவுல கொண்டு வந்து அங்க போடப்பட்டது அது சபை மகிமை அடைஞ்சிருக்கிற நிலைக்கு அங்க அடையாளம் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ என்னதான் தேவன் அப்படி சொல்லிட்டாலும் நமக்கு தெய்வீக திட்டத்துல தெரியும், அதாவது நீங்க வணங்கா கருத்துள்ள ஜனங்கள், நான் உங்கள் மத்தியில வாசம் செய்ய மாட்டேன், கூடாரத்தை வெளியே கொண்டு போங்க சொன்னாரு. ஆனா நமக்கு தெரியும் 1000 ஆண்டு அரசாட்சியில கர்த்தர் இயேசுவினுடைய மத்தியஸ்தர் ஊழியம் நிறைவேறும் போது தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளி எடுத்து போடப்பட்டு ஜனங்கள் தேவனோடு கூட என்ன ஆயிடுவாங்க, ஒப்புறவு பின்பாக மீண்டும் தேவனுடைய அந்த வாசஸ்தலம் யாருக்கு மத்தியில வந்துடும், இந்த மனுக்குலத்துக்கு மத்தியில அங்க வந்துடும். அந்த ஆசீர்வாத காலம் நமக்கு இருப்பது நமக்கு நல்லாவே அங்க தெரியும். சோ அது வந்து நமக்கு தேவன் அங்க சமாதானமான ஒரு வார்த்தை அங்க வச்சிருக்கிறாங்க. சோ இப்படியே இருந்துட போறது இல்ல அந்த நிலைமை. சோ தேவன் ஜனங்கள் கூட அவங்க கூட மத்தியில வாசம் செய்யாதவராகவே இருந்துட போறது இல்ல, அதெல்லாம் இப்ப இருக்கிற காலத்துக்கு. ஆனா ஏற்ற சமயத்துல அந்த குறை வந்து நீக்கப்பட்டுடும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதரர் சகோதரிகளே. சரி, ஆசரிப்பு கூடாரம் நம்ம அங்க பார்க்கும் போது சில சின்ன சின்ன நிழல்கள் சகோதரர் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல சொல்லிடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஆனா இப்போ வனாந்திர பயணத்துல இப்போ சகோதரர் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிறைய கவனிக்க ஆரம்பிக்கிறார். சோ அதனால நான் இது அதிகமா எடுக்க மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்டடிஸ் போயிட்டு இருக்குது ஒரு கோணத்துல. ஆனா தேவையானது மாத்திரம் லைட்டா டச் பண்ணிட்டு நான் போக விரும்புறேன். ஆசரிப்பு கூடாரம் தேவன் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, மோசேட்ட அதை நீங்க மலையில பார்த்த பிரகாரம் என்ன பண்ணுங்க, நீங்க செய்யுங்க. ஆசரிப்பு கூடாரம் சபைக்கு நிழல், அல்லது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிஜம் சபை. சபையும் கூட தங்களை எப்படி கட்டணும் அப்படின்னா தேவன் பரலோகத்திலிருந்து தந்திருக்கிற அந்த பிரமாணங்களின் படி இந்த பரலோகத்தின் பிரமாணங்களின்படி தங்களை வந்துட்டு அவர்களே அங்க உருவேற்படுத்திக் கொள்ளணும் என்று நாம் அங்க பார்க்கிறோம். சரி, இந்த ஆசரிப்பு கூடாரம் எடுப்பித்து கட்டுவது விஷயம் பத்தி பேசும் போது ஒரு முக்கியமான விஷயம், அது வந்துட்டு 31 அதிகாரத்துல முதல் 6 வசனங்கள் அங்க சொல்லப்படுது. போதும், அப்புறம் வாசிங்க வாசிங்க. ஆமா, சோ இந்த ஆசரிப்பு கூடாரம் எடுப்பித்து கட்டும் விஷயத்துல தேவன் அங்க இரண்டு என்ன சொல்லலாம் நாம ஆர்டிசன்ஸ் நிபுணர்களை அங்க ஏற்படுத்துறார். ஒருத்தர் வந்துட்டு பெஸ்லயே, இன்னொருத்தர் அகோலியாப். சோ இது கூட நீங்க பார்த்திருப்பீங்க என்றுதான் நான் நினைக்கிறேன், தெரியல. ஆனா இந்த நிழல் பார்த்திருக்கிறீங்க இல்லைங்களா? எப்படி அந்த பேர்ல எல்லா விஷயங்களே அங்க இருக்குது. சோ அப்போ நான் எப்படி கண்டினியூ பண்றது எனக்கு தெரியல, பரவாயில்ல, நான் இருக்கிறேன் இன்னைக்கு மாத்திரம். சகோதர சகோதரிகளே, அப்போ தெரியும் நமக்கு ஆசரிப்பு கூடாரம் சபை. சோ எடுப்பித்து கட்டுவதற்கு தேவன் நியமிக்கிற அந்த மனுஷங்க பெஸ்லயேல், அகோலியா. சோ இப்போ பெஸ்லயேல் யாருக்கு நிழல்? சபை எடுப்பித்து கட்டுற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. தேங்க்யூ. அப்போ அந்த வேலையில பெஸ்லயேலுக்கு உதவியா இருக்க போறவர் அகோலியா. அவர் யாருக்கு நிழல்? சபைக்கே நிழல். சொல்லு, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ இந்த விஷயம் சரி, இன்னைக்கு வேற ஒரு சில வசனங்கள் வச்சு நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது நிழல் நிஜம் நமக்கு தெரியும். ஆசரிப்பு கூடாரம் சபை, ஆசரிப்பு கூடாரத்தை எடுப்பித்து கட்டுறது சபையை எடுப்பித்து கட்டுறது. அதுக்காக நியமிக்கப்பட்டவர் பெஸ்லயேல், சபை எடுப்பித்து கட்டுறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வேலையில பெஸ்லயேலுக்கு உதவியா இருக்கிறவர் அகோலியா. கர்த்தர் இயேசுக்கு இந்த வேலையில உதவியா இருக்கிறவங்க கூட இருக்கிற சபையவே கூட அந்த அகோலியா பங்க குறிக்கிறாங்க. பட் இந்த விஷயங்கள் சில சில ஆராய்ச்சியின் மூலம் மேலும் வந்து நாம நிரூபிக்கலாம். எப்படின்னா, இங்க பெஸ்லயேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் அப்படியே கர்த்தர் இயேசுக்கு இன்னொரு வசனத்துல சொல்லப்படுது. ஏசாயா 11:2, ஏசாயா 11:2. ஆமாம், அதாவது ஆசரிப்பு கூடாரம் அதனுடைய நுணுக்கமான வேலைகள், அந்த பொன் வெள்ளி மற்றும் வெண்கலம், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறது, மரத்துல சித்திர வேலை செய்யறது மற்றும் சகல வேலை செய்யறது சாதாரண விஷயம் இல்ல, நமக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்த மட்டுமே அவர்கள் இந்த வேலைகளுக்கெல்லாம் பழக்கப்படாத ஜனங்கள். அவர்கள் சாதாரண செங்கல் வேலை கட்டுற வேலையில அங்க இருந்துட்டோம். சோ இப்ப அவங்களுக்கு திடீர்னு இந்த மாபெரும் வேலையை கொடுத்து இதை செய்யும் பொழுது ரொம்ப நுணுக்கமான வேலைகள், அதை செய்வதற்கு அவங்களுக்கு விசேஷத்து திறமை வேணும். சோ அப்ப தேவன் என்ன பண்ணிட்டாங்க, பெஸ்லயேலுக்கு அவருடைய ஆவி தந்துட்டார். அந்த ஆவியின் மூலம் அவர் பெற்றுக்கொண்டுட்டாரு ஞானம், புத்தி, அறிவு. சோ இதே விஷயம் கர்த்தர் இயேசுக்கு ஏசாயா 11 சொல்லும் பொழுது, அதே போல கர்த்தர் இயேசுக்கும் தேவன் தம்முடைய ஆவியினால அந்த ஞானம், அறிவு, புத்தி அங்க தந்திருக்கிறது. பார்க்கும் போது இது ரெண்டும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கும் போது எஸ் பெஸ்லயேல் கர்த்தராக இயேசுக்கு அங்க நிழல் என்று நாம அங்க பார்க்கிறோம். ஆனா மேற்கொண்டு எக்ஸ்ட்ராவா நம்ம ஒண்ணு பார்க்கிறோம், என்னன்னா 31 அதிகாரத்துல முதல் வசனம், அதாவது பின்னும் கர்த்தர் மோசை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெஸ்லயேலை பெயர் சொல்லி அழைத்து. சோ பெஸ்லயேலுடைய செலக்ஷன் எதின் எப்படி தேவன் செய்யறேன்னு சொல்றான, நான் அவரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். சோ பெஸ்லயேல் யாருக்கு அருமையான நிழல் என்பது அவருடைய அந்த பேர்ல நிறைய ரகசியங்கள் அங்க இருக்கு. சோ அவரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேர் எப்படி சொல்றாரு,
அதாவது கேட்டதுதான் இருந்து மறுபடியும் கேளு.
சோ பெஸ்லேயேல் யாருடைய மகன், ஊரியினுடைய
மகன். சோ ஊரியினுடைய மகன், அவர் யாருடைய மகன், ஊருடைய மகன். இவங்க
யாருடைய கோத்திரம்,
ஜூதா கோத்திரம். ஜூதா
கோத்திரம் அந்த பெயருடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் நாம இங்க பார்க்கிறோம். சோ இந்த பெயருடைய ஆராய்ச்சியில அங்க நமக்கு தெரியுது. சோ பெஸ்லேயேல் கண்டிப்பா கர்த்தர் இயேசுவோடு அங்க தொடர்புடையவர், அதாவது பெஸ்லேயேல் கர்த்தர் இயேசுக்கு அங்க நீடல். சோ அப்போ எப்படி நாம பார்க்கிறோம் இந்த புக் ஸ்டடியில சகோதரர் சில அருமையான விஷயங்கள் அங்க சொல்றார். சோ பெஸ்லேயேல் என்று அப்படி சொல்லும் போதே என்ன அர்த்தம், தேவனுடைய சாயல், கரெக்ட், த ஷேடோ ஆஃப் காட். அப்படின்னா தேவனுடைய நிழல், அந்த நிழல்ங்கிற வார்த்தைக்கு எது கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், சாயல். சோ தேவனுடைய
சாயல், தேவனுடைய சாயல்.
அது ரொம்ப அருமையான நிரூபணம். சோ இந்த பேரு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துவதை பார்க்கல, வேற யாருக்குமே அங்க பொருந்தது. ஏன்னா எபிரேயர்ல வாசிக்கிறோம் ஒன்னாம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல கர்த்தர் இயேசுவை குறிச்ச அப்போஸ்தலர் பவுல் பரிசுத்தாவில் அங்கு சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபம், வசனம் வாசிங்க, இவர் கர்த்தராக இயேசு அவருடைய தேவனுடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம், த எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் த ஃபாதர்ஸ் பிரசன்ஸ். அப்போ தேவனுடைய சாயல் அப்படிங்கிற அந்த பெஸ்லேயேல் என்ற பெயருடைய அர்த்தம் ரொம்ப அருமையா கர்த்தர் இயேசுக்கு அங்க பொருந்தும். சோ பெஸ்லேயேல் கர்த்தர் இயேசு தான், சந்தேகம் இல்ல. நெக்ஸ்ட் அது இன்னொரு விஷயம் பார்க்கும்போது பெஸ்லேயேல் யாருடைய மகன் ஆகிறாரு, ஊரி, ஊரிக்கு என்ன அர்த்தம் வருது, நீங்க பாத்திருப்பீங்க ஒளி லைட், கரெக்ட். சோ அப்போ ஒளி ஒளி, சோ இது யோவான் சாட்சி கொடுக்கிறார் கர்த்தர் இயேசு பற்றி. வசனம் வாசிடுங்க யோவான் 1:9. கரெக்ட், கர்த்தர் இயேசு கூட சொல்றார் யோவான் 8:12. பாருங்க நான் உலகத்துக்கு. சோ அந்த ஊரி என்கிற பேரு கூட இங்க அந்த ஒளி என்கிற அர்த்தமே கர்த்தர் இயேசுக்கு அருமையாக அங்க பொருந்தது. சோ அதெல்லாம் கர்த்தர் இயேசுவோடு அங்க தொடர்புடைய விஷயம் என்று நாம் அங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஊர், ஊர்னுடைய அர்த்தம் நினைவு இருக்குங்களா, அது இருக்கிறது கஷ்டம் நினைக்கிறேன் இல்ல, எப்படி எப்படி, எஸ் ஊரிக்கு ரெண்டு டிக்ஷனரியில ரெண்டு விதமான, மன்னிக்கணும், ஊருக்கு ரெண்டு டிக்ஷனரியில ரெண்டு விதமான அர்த்தம் அங்க சொல்றாங்க. ஒன்னு வந்து நோபல், உன்னதம், இல்லாட்டி இன்னொன்னு வந்துட்டு கேவன். கேவன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல, நீங்க உயர்ந்த இல்ல, ஓகே நோபல் வந்துட்டு ஓகே. நெக்ஸ்ட் சரி, சாரி, ஒருவேளை நீங்க அது பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சோ நோபல் குறிக்குது உன்னதமானவர், பட் கேவன், கேவன் எதை குறிக்குது அப்படின்னா பூமி கடியில நிலத்தடி நீர் ஓடுது இல்லைங்களா. சோ அப்போ அது நீர் இல்லாம போச்சுன்னா அந்த பாதை வந்து குகை மாதிரி இருக்கும். சோ நிலத்துக்கடியில் அந்த மாதிரி நிறைய கேவ்ஸ் இருக்கும், அந்த குகைகள். சோ இருள் சூழ்ந்த இடம், சோ இருள் இல்லாட்டி பாதாளம், சோ இதுதான் அந்த அர்த்தம் வருது கேவன். அதாவது இந்த ரெண்டு அர்த்தம் போடும் போது பாருங்க, ஊர் வந்துட்டு உன்னதம் மாணவர், ஆஹ்
நட்டி மேன்மையானவர் எது வேணா நீங்க வைங்க. ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து அந்த கேவன் குறிக்குது இருள் அல்லது வடாலம். இப்ப இது கூட கர்த்தர் இயேசுக்கு ரொம்ப அருமையாக பொருந்தும்.
எப்படி பொருந்தும் அது? கர்த்தர் இயேசுக்கு இந்த ரெண்டு வார்த்தை, அதாவது ஊர்னுடைய அர்த்தம் மேன்மை, அப்புறம் இருள் அல்லது பாதாளம் சொல்லும் பொழுது, ஆமா கர்த்தர் இயேசு மேன்மையானவர், அவரு ஒரு மேன்மையான நிலைமையில இருந்தவர், ஒரு உன்னதமான நிலைமையில் இருந்தவர், பரலோகத்துல ஐஸ்வர்யம் உள்ளவராக அவர் அங்க இருந்துட்டார். ஆனால் அவர் அப்படிப்பட்டவர், அவர் என்ன பண்ணிட்டார், இந்த இருள் சூழ்ந்த உலகத்துக்கு அங்க தன்னை வெறுமையாக்கி கொண்டு அங்க வந்து இருந்தார். சோ இருள் சூழ்ந்த உலகத்துக்கு இந்த மேன்மையான நிலைமையில் இருந்த கர்த்தர் இயேசு அவர் அங்க வந்தாரு. அது வந்து ஒரு பெரிய தியாகம், பெரிய சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸ் கூட மேன்மையானவங்க உன்னதமானவங்கனால தான் செய்ய முடியும், வேற யாருனாலையுமே அங்க செய்ய முடியாது. பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களை துறந்துட்டு அவர் எங்க வந்திருக்கிறாரு, அங்க பூமியில. ஆமா, இருள் சூழ்ந்த அந்த பூமியில வந்திருக்கிறார். அந்த இருள் சூழ்ந்த பூமியில ஒரு 33 வருஷம் வாழ்ந்தது மாத்திரம் இல்ல, அந்த உண்மையான அந்த இருள், அந்த பாதாளமாகிய மரண நிலைமைக்கு என்ன பண்ணிட்டார், அவரு அங்க தன்னை அங்க ஊற்றினார். சோ இதுதான் கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ், மிகப்பெரிய வழி என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சோ மேன்மையான நிலைமையில இருந்த கர்த்தர் இயேசு இருள் சூழ்ந்த இந்த உலகத்துக்கு வந்திருந்தாரு. அவர் மெய்யான அந்த இருளாகிய மரண நிலைமை பாதாளத்துக்கு கூட அவரு அங்க இறங்கி அங்க போயிருக்கிறார். சோ அது அந்த ஊர் அப்படிங்கிற பேர்ல கூட கர்த்தர் இயேசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்க அர்த்தமாக அங்க இருக்கிறது பார்க்கிறோம். கடைசியா இவங்க எல்லாம் யாருடைய சந்ததியில வராங்க? ஜூதா. ஜூதான என்ன வருது? துதிக்கப்பட்டவர், துதிக்கப்படுகிறவர், துதிக்கு உரியவர், எப்படி வேணா சொல்லலாம், பிரைஸ்ட். அப்போ கர்த்தர் இயேசுக்கு எப்படி பொருந்தும்? ஆமாம், கர்த்தர் இயேசு துதிக்கப்பட்டவர். எங்க? பரலோகத்துல சகல ஆவிக்குரிய ஜீவிகளினாலும் அவர் துதிக்கப்பட்டவர். நெக்ஸ்ட், அவர் இந்த சுவிசேஷம் முழுவதும், சுவிசேஷத்துல அவரை உணர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய துதிகளுக்கு பாத்திரமானவர், பரிசுத்தவான்களால துதிக்கப்படுகிறவர். நெக்ஸ்ட், அவர் 1000 ஆண்டு அரசாட்சியில சகல ஜனங்களாலும் துதிக்கப்பட போகிறவர். கர்த்தர் இயேசு துதிக்கப்பட்டவர் பரலோகத்துல, கர்த்தர் இயேசு துதிக்கப்படுகிறவர் சுவிசேஷ யுகத்தின் பரிசுத்தவான்களால, கர்த்தர் இயேசு துதிக்கப்பட போகிறவர் 1000 ஆண்டு பின்பு வரக்கூடிய யுகா யுகங்கள ஒட்டுமொத்த மனுக்குலத்தினால. சோ அந்த துதி வார்த்தை அது கூட கர்த்தர் இயேசுக்கு அங்க பொருந்தும். சோ இது பெசலயேலை நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்கும் போது அந்த பேர்ல வரக்கூடிய சில விஷயங்கள், சோ அதெல்லாம் அப்படியே அப்படியே நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கு ரொம்ப அருமையாக பொருந்து. பாருங்க, இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை எல்லாம் எடுத்து போட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா கர்த்தர் இயேசுனுடைய அந்த அவருடைய பணி அதுல இருக்குது, அவருடைய அவர் செய்துட்ட அந்த வேலை. அதாவது இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக, மாம்சத்துல வருவதற்கு முன்பாக, ஒரு ஆவிக்குரிய ஜீவியாக கர்த்தர் இயேசு இருந்த போது அவரு துதிக்கப்பட்டவரா இருந்தார். எப்படிப்பட்ட நிலைமையில? ஒரு மேன்மையான நிலைமையில அவர் துதிக்கப்பட்டவரா இருந்தார். ஒரு உன்னதமான, ஒரு மேன்மையான நிலைமையில ஐஸ்வர்யம் உள்ளவராக அவர் இருந்தார். நெக்ஸ்ட் என்ன பண்ணினார்? அவரு உலகத்துக்கு ஒளியாகணும் என்பதற்காக அந்த நிலைமையில இருந்து எங்க வந்துட்டார்? இருளான இந்த உலகத்துல அவர் வந்துட்டார். இருளான உலகத்துக்கு வந்தது மாத்திரம் இல்ல, மரண நிலைமையாகிய பாதாளத்துக்கே அங்க தன்னை அங்க ஊற்றினார். நெக்ஸ்ட், அப்படி ஊற்றப்பட்டிருந்தாலுமே ஏற்ற வேலையில தேவனால மீண்டும் உயிரோட எழுப்பப்பட்டு அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல தேவனுடைய வலது பாரிசுத்துல தேவனுடைய சாயலுக்கு அவர் அங்க உயர்த்தப்பட்டிருக்கிறது பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது எல்லாமே கர்த்தர் இயேசுவுக்கு அந்த பேர்ல இருக்கிற விஷயங்களே அங்க அடங்குது என்று நாம அங்க பார்க்கிறோம். சுபாஷ்லயல் சந்தேகமே இல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவரு ஒரு அருமையான நிழல், நீங்கள் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தும் உங்களுக்கு மீண்டும் நாம போதிக்க வேண்டிய ஒரு சூழல் அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் அகோலியாப் சொல்லும் பொழுது அது ரொம்ப சுருக்கமா முடிச்சிடலாம். அகோலியாப் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவரு யார் என்று பார்க்கிறோம்.
ஆமா,
அப்புறம் போதும் போதும். அகோலியா
நாம பார்க்கிறோம், அவரு
யாருடைய மகன்?
அகிசாமாக். நெக்ஸ்ட் இவன் எந்த கோத்திரம்? தான் கோத்திரம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு.
சோ இந்த பெயரினுடைய ஆராய்ச்சிகள் கூட நிரூபிக்குது. சோ அகோலியா சபைக்கு நிழல். எப்படி நாம பார்க்கிறோம் அகோலியா? உங்களுக்கு அர்த்தம் தெரியும், இன்னைக்கு ரிவிஷன் கிளாஸ் நினைச்சுக்கோங்க நீங்க தயவுசெய்து. அகோலியாவுக்கு என்ன அர்த்தம் பாருங்க, எடுத்துட்டு இருந்தாலும் மறந்து போயிருக்குது பாரு, அதனாலதான் உங்களுக்கு ரெபிட்டிஷன் வருதுன்னு நினைக்கிறேன் நான். சோ அகோலியா என்ன அர்த்தம் வருது? த ஃபாதர் ஸ்பெண்ட் தேவனுடைய பிதாவினுடைய கூடாரம். சோ ஃபாதர் ஸ்பெண்ட் பிதாவினுடைய கூடாரம். கூடாரத்துக்கு இன்னொரு பேர் சப்ஸ்டிட் பண்ணா வாசஸ்தலம், பிதாவினுடைய வாசஸ்தலம். சோ அதுதான் அகோலியா,
பிதாவின் கூடாரம் அல்லது வாசஸ்தலம்.
சோ பிதாவாகிய தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம் அவருடைய கூடாரமா யார் இருக்கிறாங்க இந்த சுவிசேஷ யுகத்துல? சபை. சோ அது நமக்கு 1 கொரிந்தியர் 3:16 நாம அங்க வாசிக்கிறோம். அது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், இருந்தும் வாசிங்க நீங்க. ஆமாம். சோ சபை என்று எல்லோரையும் சேர்த்து சொன்னாலும் சரி, அவர்களே தேவன் வாசம் செய்கிற கூடாரம். அல்லாட்டி சபை என்று ஒவ்வொரு அங்கத்தினராக பிரிச்சு சொன்னாலும் சரி, ஒவ்வொரு அங்கத்தினரும் கூட எப்படித்தான் இருக்காங்க? பிதாவினுடைய ஆலயமாகவே அங்கிருக்கிறாங்க. சோ அகோலியாவுக்கு வர அர்த்தம் பிதாவின் கூடாரம் அல்லது வாசஸ்தலம் கண்டிப்பா அருமையா பொருந்தும். அது சுவிசேஷ யுக சபைக்கு என்று நாம அங்க பார்க்கிறோம். நெக்ஸ்ட், அகோலியாப் யாருடைய மகனா இருக்கிறாரு? அகிசாமாக். சோ அகிசாமாக்கு அர்த்தம் உங்களுக்கு நினைவு இருக்கலாம், மை பிரதர் ஹேஸ் சப்போர்ட்டட், என்னுடைய சகோதரன் எனக்கு உதவினார், ஆதரவு கொடுத்தார், சகாயம் செஞ்சிருக்கிறார், என் பட்சத்துல நின்றுக்கிறார். எது வேணாலும் சொல்லலாம், என் சகோதரன் எனக்கு ஆதரவு அங்க கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு சகாயம் செஞ்சிருக்கிறார், அவர் என் பட்சத்துல அங்க நின்றுக்கிறார். சோ இதுதான் அந்த அகிசாமாக்கினுடைய அர்த்தம். சோ அது கூட ரொம்ப அருமை. சோ என்னுடைய சகோதரர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். சோ சபை கண்டிப்பா தங்களுடைய அழைப்பை அவர்கள் உறுதி செய்து கொண்டாங்கன்னா அது யாருடைய உதவினால்தான்? அவங்களுடைய சகோதரர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 15:1 சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னில் இருக்கிற கொடிகள், என்னில் நினைத்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கனிகள் கொடுப்பீங்க. என்னை எல்லாம் உங்களால ஒன்றுமே அங்க செய்ய முடியாது. சோ சபை கர்த்தர் இயேசுவில் அங்க இருக்கிறாங்க. அதாவது சபைக்கு எல்லாமே கர்த்தர் இயேசுவாகவே அங்க இருக்கிறார். தலையாக இருந்து, ஒரு சகோதரனாக இருந்து, அவங்களுடைய உடன்படிக்கை அவர்கள் நிறைவேற்றுகிற விஷயத்துல எல்லா ஒத்தாசை, எல்லா ஆதரவு, எல்லா ஒரு பட்சமான காரியங்களே கர்த்தர் இயேசு அங்க செய்கிறார். சோ அப்போ அப்படி சகோதரர்களால உதவப்படுகிறவர் என்கிற அர்த்தம் தான் அகிசா மாக்குக்கு அங்க வருது. அதுவும் கூட யாருக்கே அங்க பொருந்தும்? சபைக்கே தான் அங்க பொருந்தும். கடைசியில அகோலியா பபிசா மாக்கெல்லாம் எந்த ஒரு கோத்திரத்துல வராங்க பார்க்கிறோம்? தான் கோத்திரம். தான் கோத்திரத்துக்கு என்ன அர்த்தம் வருது? தான் ஜட்ஜ், நியாயாதிபதி, நியாயம் தீர்த்தல் சொல்லலாம் நாம. அப்போ சபைக்கு இந்த வார்த்தை எப்படி பொருந்தும்? எஸ், சபை இந்த அழைப்புக்குள்ள இருக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவோடு கூட 1000 ஆண்டு அரசாட்சியில உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளாக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. பட் அது எதிர்காலம், 1000 ஆண்டு அரசாட்சி. ஆனா இப்போ இவர்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் அதிகாரத்துல இவர்கள் இல்ல. ஆனா இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? தங்களை தாங்களே, தங்களுடைய சிந்தை, சொல், செயல் சகலமும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு இருக்குதா? தங்களுடைய பழைய மனுஷனானது அவர் புறம்பே தள்ளப்பட்டு இருக்கிறானா? தங்களுடைய புதிய மனுஷன் நாளுக்கு நாள் தேவனுடைய கிருபை வரங்கள்ல பெருகிட்டு இருக்கிறாங்களே என்று தங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தாங்களே என்ன பண்ண வேண்டியவங்களா இருக்கிறாங்க? நியாயம் விசாரிக்க வேண்டியவங்களா இருக்கிறாங்க. அப்படின்னா சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியிருந்தாங்க. ஒரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 7:1. ஆமாம். சோ நம்மளை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட அங்க நிறைவேற்ற கடவும். சோ இதாவது இந்த சபையினுடைய ஜீவியத்துல அவர்களுடைய பழைய மனிதன் வந்துட்டு கலைந்து போட வேண்டிய மனுஷனாகவும் அவர்கள் புதிய மனுஷனை தரிப்பிச்சு கொள்ள வேண்டியவங்களாகவும் அவங்க அங்க இருக்கிறாங்க. சோ அந்த புதிய சிந்தையானது பழைய மாம்சீக சுபாவத்தை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த உலகத்தில் உண்டான எல்லா போராட்டங்களும் இந்த புதிய சிந்தை ஜெயிக்க வேண்டியதாக அங்க இருக்குது. சோ அப்போ இந்த அர்த்தங்கள் கூட நம்ம அங்க பார்க்கும் போது அது சபைக்கு ரொம்ப அருமையாக அங்க பொருந்தது. அதாவது அகோலியா தேவனுடைய வாசஸ் தலம், அபிசாமாக சகோதரனால ஆதரிக்க படுகிறவர். நெக்ஸ்ட் தான் வந்துட்டு நியாயாதிபதி. அதாவது இந்த பூமியில கர்த்தர் இயேசுனால ஆதரிக்கப்படுகிறவர்களா, உதவி செய்யப்படுகிறவர்களா, வழி நடத்தப்படுகிறவர்களா இருந்து தங்களுடைய சிந்தை சொல்லு செயல் ஆகியவற்றைகளை தாங்களாக நியாயம் தீர்த்து நாளுக்கு நாள் அந்த சாயல்ல பூர்ணம் அடைந்து அவர்கள் தேவனுடைய வாசஸ்தலமாகவே அவர்கள் மாறுவாங்க. சோ இது வந்துட்டு அதை சபைக்கே அங்க பொருந்தது. சோ இதுதான் இன்னைக்கு நாம உங்கள் மத்தியில பேச நினைச்ச விஷயம். ஆனா இது உங்களுக்கு ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, இது இன்னைக்கு நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி நாம அங்க பாக்கணும். சோ ஆசரிப்பு கூடாரம் எடுப்பித்து கட்டுவதற்கு தேவன் இந்த 2 பேர் அங்க நியமிக்கிறான், பெஸ்லேல் அகோலியா. சோ சபை எடுப்பித்து கட்ட தேவ நியமித்த தலையாக கர்த்தராகிய இயேசு உடன் இருப்பவங்களாக அவருடைய சரீரமாகி சபையை கூட அங்க இருக்கிறான். சோ இந்த 2 பேரும் கர்த்தர் இயேசுக்கும் சபைக்கும் நிழல் என்பது ஒருவேளை அந்த அவங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சந்ததியினுடைய பெயர்கள்ல ரொம்ப அருமையாக அடங்கி இருக்கிறது நாம அங்க பார்க்கிறோம். சோ இப்போ இந்த ஸ்டடியில சகோதர சகோதரிகளே, இப்போ சகோதரர் இந்த புக்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அவரு ஆசரிப்பு கூடாரங்களை டச் பண்ணி கொஞ்சம் நிறைய பேசுறாரு. சுவாசரிப்பு கூடாரம் உங்களுக்கு சகோதரர் ஏற்கனவே எடுத்து கொண்டு இருக்கிறதுனால அந்த பகுதிகள் நான் ஸ்கிப் பண்றேன். சோ அது தேவையில்லை. ஆனா ஒருவேளை நெக்ஸ்ட் பயணம் மறுபடியும் எங்க அங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பயணத்துல இருந்து மீண்டும் நாம சந்திக்கும் பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நாம தியானிப்போம். ஆனா அந்த பயணம் கூட இந்த புக்ல சகோதரர் கானான் வரைக்கும் கொண்டு போறோம். அந்த வனாந்தரத்துல சில இடத்துலயே நிறுத்திடுறாரு. இந்த புக் அப்படித்தான் இருக்குது, அது முழுக்க கம்ப்ளீட் ஆன மாதிரி புக் மாதிரி அங்க இல்ல. சோ நீங்க எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் அந்த பயணத்தை நாம தியானிக்கலாம். மாம்சீக இஸ்ரேலருடைய அந்த வனாந்தர பயணத்தை நம்ம தியானிக்கலாம். ஆனா இது வரைக்கும் எங்க வந்திருக்கிறோம்னா சீனாய் மலை. சீனாய் மலையில நடந்த நிறைய சம்பவங்களே கடந்த ஒரு 3 வாரமா 4 வாரமா நாங்க நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இதற்கு மேற்கொண்டு அங்க இருக்கிற விஷயங்களே நம்ம புரிந்து கவனிப்போம். ஆசரிப்பு கூடாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சகோதரத்தை பாகத்துக்கு நாம இந்த விஷயம் பார்த்தோம். இந்த காரியங்கள் நம்ம மனதில் அங்க இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அமைன்.